excited.
Me too, Maharaj. We are very, very, very excited. I think the entire Chennai is excited. We are connected on this as well as disconnected on our YouTube also. We're extremely happy, Maharaj, for to have you with us this evening. Because most of them who come here, they already come here at least once or twice to our temple. But we are fortunate to have you for the first time today. We are very, very happy, Maharaj. With your permission, I'll just give a brief introduction to the audience and then we can carry on, Maharaj. Is that okay with you?
Yes.
Thank you so much, Maharaj. Thank you so much, Maharaj. Dear devotees, we are very, very, very happy, fortunate to have so many devotees are a fond of Maharaj Kirtan, His Holiness Sachinandan Swami Maharaj with us today. He has been with the movement for more than 5 decades and he is author of many books, particularly on the topic of the Holy Name, like Nectarian Ocean of the Holy Name. Maharaj is also known for his Kirtan retreats, Japa retreats, and he is also teaching in Vrindavan Institute of Higher Education, Bhaktivedanta College in Belgium. And there are programs where Maharaj led a program for 30,000 people in one occasion. That's the kind of program Maharaj conducts. And there are many exceptional, outstanding qualities of Maharaj which we can talk about. One of them is his love and affection for chanting the holy names. So those who are fortunate to be here, just by his association, Lava Matra Sadhu Sangha, by his association, I'm sure we are going to be very, very, by being very attentive to his program, we are going to be benefiting by this association. And he's really so deep into the holy name. That's where he conducts his retreats and on the holy name and also Kirtan. He goes deeper in his own personal sadhana of chanting the holy name also. And he inspires, encourages thousands and thousands of devotees all over the world in taking up the chanting of the holy name nicely. Thank you, Maharaj. Jivana Gaurav Prabhu, you can translate in the local language.
Hare Krishna. So, indraikku naam mikka magizhchi adaigirom. பாக்கியவான்கள் ஏன்னா தவ திரு சச்சிநந்தன் மகாராஜ் அவர்களுடைய சத்சங்கம் நமக்கு கிடைக்கிறது. இவர் கிட்டத்தட்ட இஸ்கான் இயக்கத்துல 50 வருடங்களுக்கும் மேலாக சேவை செய்து வருகிறார். அவர் விருந்தாவன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், பக்தி வேதாந்த காலேஜ் பெல்ஜியம், கீர்த்தன் அதிலெல்லாம் வந்து நிறைய சொற்பொழிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக ஜபா ரீட்ரீட், கீர்த்தன் மேலா, இதற்கு ரொம்ப பெயர் போனவர். ஒரு நிகழ்ச்சியில 30,000 மக்களுக்கு அவர் தொடர்ச்சியான மேடை நிகழ்ச்சி எல்லாம் வந்து அமைத்தவர். அதுல குறிப்பாக மகாராஜா அவர் புனித நாமத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பக்தி ரொம்ப பிரபலமானது. ரொம்ப ஆழமான சாதனையை எவ்வாறு செய்து இந்த பயனுள்ள ஜபத்தை அடைய வேண்டும் என்பதை பற்றி இன்று நம்மிடையே அவர் சொற்பொழிவு கொடுக்க இருக்கிறார். அதனால இன்முகத்துடன் மகாராஜரை நாம சென்னை பக்தர்களுக்கு மத்தியில வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே.
I thank you very much for giving me the opportunity to talk today on the science of effective chanting.
ஹரே கிருஷ்ணா, நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை இன்று கொடுத்திருக்கிறீர்கள். பயனுள்ள ஜபம் விஞ்ஞான பூர்வமாக எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தலைப்பு தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன்.
To start our program, I would request all of you to join us with chanting a bhajan, Jayananda Yashoda Dulal.
அதனால இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னால இந்த பஜனையில நீங்க எல்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும்.
Please be so kind to put the multitasking to the side.
So அதனால வந்து இந்த ஜெய நந்த யசோதா துலால் அந்த பஜனையில கலந்து கொள்ள வேண்டும். மத்த பல செயல்களை செய்வதெல்லாம் ஓரம் கட்டி விட்டு இதுக்கு வந்து விடுங்க.
Yes, and give your full attention to chanting so that we have let us say that we create a good atmosphere in our home which will help us to understand this presentation on effective chanting on a very deep level.
அதனால இந்த பயனுள்ள ஜபம் இந்த உலக்க உரையில நீங்க ஆழமாக உள் வாங்கி கொள்வதற்கு நீங்க உங்களது மனதை எல்லாம் வந்து ஒருநிலைப்படுத்தி உங்களது குடும்ப சூழ்நிலையை வந்து சாதகமாக்கி கொள்ளுங்க.
நமோம் விஷ்ணு பதாயா கிருஷ்ணா பிருஷ்டாய பூட்டலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தா சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாரி ஸ்கதியாரி சதாரிணே ஸ்ரீகிருஷ்ண சைதன்யோ பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதரா வாசதி கோர் பக்தவிருந்தயநந்தயசோதுலிரிவரதாரி கோபாயநந்தயசோதுலா Gopal, 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 Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Prabhupada Srila Prabhupada 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 Srila Prabhupada Jaya Gaura Nitai Jaya Gaura Nitai Gaura Nitai Jaya Gaura Shama Sundar Sidhade Radha Shama Sundar Radha Shama Sundar Sidhade Hare Krishna. I think we all are agreeable that the most important form in which Krishna is coming to us in this age of Kali is in his Naam avatar, or as his descent of the holy name.
அதனால நாம ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் கலியுகத்துல நம்மிடத்துல அவர் நாம அவதாரமாக தோன்றுகிறார்.
Our spiritual life depends on how much we are able to welcome Krishna in this most accessible form.
கிருஷ்ணர் எவ்வாறு தன்னை பார்ப்பதற்கு அனுமதிப்பதற்கு இந்த ரூபத்தை எடுத்து கொண்டிருக்கிறார், இதை நாம எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறோமோ அதற்கேற்றாற் போல நமது ஆன்மீக வாழ்க்கை அமைகிறது.
To welcome Krishna, the Lord has given us three human endowments.
கிருஷ்ணரை நாம வரவேற்பதற்கு பகவான் நமக்கு மூணு விஷயத்தை கொடுத்திருக்கிறார்.
Three human gifts.
ஒரு விதத்துல இது மூன்று மனித பரிசாக எடுத்துக்கொள்ளலாம்.
Our physical body, our mind and our heart.
நமது இந்த சரீரம், நமது மனம் மற்றும் நமது இதயம்.
All this is called in Sanskrit sarana sharira, a vehicle for spiritual practice.
இதத்தா சமஸ்கிருதத்துல இந்த சாதன சரீரா அப்படினு வந்து சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து ஆன்மீக பயிற்சி, இதன் மூலமாக செய்யப்படுகிறது.
If we can welcome Krishna with our body, it means we can hear His holy name with full attention.
அதனால் நாம் சரீர ரீதியாக பகவானை வரவேற்றோம் என்றால் நமது காது கொடுத்து அவரது நாமத்தை உச்சரிக்கும் போது நாம் அதை சரியாக கேட்கலாம்.
We can chant with our tongue with full attention.
பகவானின் நாமத்தை நாக்கால உச்சரித்து அதை வந்து கவன சிதறல் இல்லாமல் செய்யப்பட வேண்டும்.
We can focus our restless mind with full attention to Krishna.
சஞ்சலமான மனதை ஒருநிலைப்படுத்த கிருஷ்ணரிடத்தில் நாம முழுமையாக மூழ்க வேண்டும்.
Yes, to Krishna in the form of the holy name.
கிருஷ்ணர் புனித நாமத்தின் ரூபத்தின் மூலமாக திளைக்க வேண்டும்.
And to welcome Krishna with our heart in the form of His holy name, it is important to chant with devotion, with bhakti.
அதனால் அந்த பகவானின் புனித நாமத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்றால் பக்தி மார்க்கமாக உச்சரிக்கப்பட வேண்டும்.
So in our sadhana sharira, our body in which we practice sadhana or the practice of chanting the holy name, we have to take care of these three human endowments.
In the sadhana sariram, the sarirathai vaithukondu bhagavanin punida namathai uchcharikkum bolude இந்த மூன்று மனித பரிசுகளையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும்.
We have to take care that with our body, mind and heart, we are fully absorbed in the chanting.
அதனால் இந்த உடல் ரீதியாக, மன ரீதியாக, இதயபூர்வமாக, முழுமையாக பகவானின் நாமத்தில் திளைக்க வேண்டும்.
That is, if you can manage to do this, that is called effective chanting.
இதை எவ்வாறு நாம் வந்து செய்யும் பட்சத்தில் இது பயனுள்ள ஜபமாக அறியப்படுகிறது.
I have given retreats on the chanting of the holy name all over the world, and I have asked the devotees and the various participants what they consider to be the greatest obstacle, the greatest difficulty in chanting.
நான் உலகம் முழுவதும் பல மேடை நிகழ்ச்சிகளை நான் இந்த புனித நாமத்தின் விளக்க உரையை வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த சமயத்தில் நான் எல்லாரிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதில் எது நமக்கு பெரிய தடையாக திகழ்கிறது?
And the most common answer to this question was that they consider inattention or the result of inattention, which is distraction, to be the greatest difficulty in the chanting.
பெரும்பாலானவர்கள் கூறுகிற பதில் என்னவென்றால், கவனமில்லாமல் கவனமின்மையுடன் உச்சரிப்பது, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மனச்சிதறல்கள் தான் இந்த புனித நாமத்தை உச்சரிக்கும் பொழுது ஒரு பெரிய தடையாக இருப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர்.
This inattention takes care of our sadhana sharira in three ways.
அதனால் இந்த கவனமின்மை என்பது நமது சாதன சரீரத்தை மூன்று விதத்தில் அது நம்மை ஆட்கொள்கிறது.
Yes, it comes to our body in the form of laziness.
அது நமது உடல்ல சோம்பலாக வருகிறது.
It can happen that a person is lazy to chant their rounds.
தங்களது இந்த மாலை ஜபத்தை செய்வதற்கு சோம்பேறித்தனத்தை
வெளிப்படுத்துகின்றனர்.
அல்லது உடல் மூலமாக அவர்கள் ஒரு சோர்வை உணர்கின்றனர்.
The mind, which should be focused on the chanting, experiences distraction.
மனம் பகவானின் புனித நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அது ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் மாறாக கவனச்சிதறல் ஏற்படுகிறது.
And when inattention grabs our mind and body, our heart feels indifference. I don't care.
ஏன்னா நமது எப்ப இந்த கவனமின்மை மனதையும் உடலையும் அது ஆட்கொள்கிறதோ அப்பொழுது இதயம் வந்து எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்துகிறது, எதை பற்றியும் கவலை கொள்வதில்லை.
We have to understand that if we want to come to attentive, to effective chanting by engaging body, mind and heart, we have to conquer the obstacles which appear in the body, mind and heart.
அதனால் இந்த பயனுள்ள ஜனம் பயனுள்ள ஜபம் கவனத்துடன் உச்சரிக்க வேண்டிய ஜபமானது உடல் மனம் ஆத்மா இந்த மூன்றுக்கும் இதயம் இதற்கு இருக்கக்கூடிய இந்த தடைகளை மேற்கொள்ளும் பட்சத்துல தான் நாம நாம ஜபத்தை கவனத்துடன் உச்சரிக்க இயலும்.
We have to conquer the laziness, the distraction and the indifference.
அதனால் இந்த சோம்பேறித்தனம் கவனமின்மை உதாசீனப்படுத்துவது இதையெல்லாம் வந்து நாம இதை விட்டு மேலே வர வேண்டும்.
So how to do this is the subject matter of this presentation.
இதை எவ்வாறு மேற்கொள்வது என்பதுதான் இந்த விளக்க உரையின் தலைப்பாகும்.
I hope that after this presentation, all of you will become ecstatic chanters.
நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த விளக்க உரையை கேட்ட பிறகு நீங்கெல்லாம் பரவச உணர்ச்சியுடன் நாமத்தை உச்சரிப்பீர்கள்.
What that would mean is that you would try to understand what you hear and then apply it.
இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் எதை கேட்கிறீர்களோ அதை வந்து நடைமுறை வாழ்க்கையில அமல்படுத்த வேண்டும்.
My dear devotees, it's so important to put the body, the mind and the heart in their proper place when you chant.
என தருமை பக்தர்களே, பகவானின் திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுது சரீரத்தை மனதை இதயத்தை தகுந்த இடத்தில் நிலைநிறுத்த வேண்டும்.
If you do not learn how to engage this sharira, the sadhana sharira in a proper way, you will always experience difficulties and a lack of taste.
அதனால இந்த சாதன சரீரத்தை இந்த பயிற்சியில வந்து எவ்வாறு அதனை நாம சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதை வந்து நாம சரியாக செய்யாத பட்சத்துல நம் பகவானின் புனிதநாமத்தை உச்சரிக்கும் போது சுவையின்மை நிச்சயம் ஏற்படும்.
To engage the body, the mind and the heart properly in chanting is the absolute key for effective chanting.
அதனால இந்த பயனுள்ள ஜபத்திற்கு இந்த சாதன சரீரம் மனம் மற்றும் இதயத்தை சரியாக ஈடுபடுத்துவோம் என்றால் அதுதான் வந்து ஒரு சரியான சாவியாக திறவுகோலாக கருதப்படுகிறது.
The English word for putting all of this in the proper position is called alignment.
அதனால தான் ஆங்கிலத்துல வந்து இந்த மூன்று விஷயத்தையும் ஒரே விஷயத்துல ஒரு தளத்துல செய்ய வேண்டும் என்றால் அது வந்து ஒரு நேர் கோடாக இருக்க வேண்டும்.
Yes. How do we say in your language alignment, please?
நேர் கோடு.
Yes. Sanskrit is yojana, no? You put things in the proper position so that they can work.
So அதனால இந்த சமஸ்கிருதத்துல சரியான இடத்துல சரியான தளத்துல நாம வைத்தோம் என்றால் அது சரியாக செயல்படும் என சொல்லப்பட்டிருக்கு.
Let me give you an easy to understand example.
அதனால இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சுலபமான உதாரணத்தை தெரிவிக்கிறேன்.
If you want to move forward in a car,
நீங்க கார்ல முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால்
you have to put the wheels of the car at the proper place.
நீங்க அங்க இருக்கக்கூடிய இந்த காரோடைய குறிப்பாக இந்த சக்கரத்தை சரியான இடத்தில் பொருத்த வேண்டும்.
You also have to put the steering wheel in the proper place.
அதுவும் வந்து கார் ஓட்டுவதற்கு அந்த ஸ்டீரிங் இருக்கிறதல்லவா அதையும் வந்து சரியான இடத்தில் பொருத்தப்பட வேண்டும்.
If you would put the steering wheel down where you would put the driving wheels, you wouldn't have the proper position.
அதனால இந்த ஸ்டியரிங் வீல் இருக்கிறது அல்லவா சக்கரம், அதை வந்து நகரக்கூடிய சக்கரம் என்கிற இடத்துல போட்டீர்கள் என்றால் கார் நகராது.
And you would have to also put the fuel in the proper place, that is the tank.
அதுலயும் வந்து டேங்க்ல நம்ம வந்து சரியான எரிபொருளையும் நிரப்ப வேண்டும்.
If you would put the fuel where you normally have to place the oil, the car would not go.
அதுலயும் வந்து குறிப்பாக எந்த இடத்துல எண்ணெய் போட வேண்டுமோ எண்ணெய் போடக்கூடிய இடத்துல இந்த நாம எரிபொருளை போட்டோம் என்றால் கார் சற்றும் நகராது.
So only when the wheels, the steering wheel and the fuel are in the proper position can the car easily drive and go.
அதனால அந்த காரோடைய பொதுவா பார்த்தோம் அப்படின்னா அந்த சக்கரம், அப்புறம் அந்த ஸ்டீரிங் வீல், பிறகு அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் சரியான இடத்துல பொருத்தப்பட்டாதான் கார் வந்து முன்னோக்கி நகரும்.
This is an analogy.
So இது வந்து ஒரு உவமை.
It wants to say only if you put the body, the mind and the heart in the proper position can your japa be effective and really move.
அதே போல உங்களுடைய சரீரம், மனம், இதயம் சரியான இடத்துல அது வந்து பொருத்தப்படும் பட்சத்துல தான் நாம ஜபம் வந்து பயனுள்ளதாக அமையும்.
Devotees sometimes don't do this, know this.
பக்தர்கள் இதை அறிந்து வைத்திருக்கின்றனர், ஆனா அதை அமல்படுத்துவதில்லை.
They may, for instance, get up very early, sit down straight, have a good pronunciation as they chant, but their mind may be already answering emails.
பக்தர்கள் விடியற் காலையில எழுந்து கொண்டு அப்படியே நல்லா நேராக அமர்ந்து கொண்டு சரியான முறையிலையும் வந்து நாமத்தை வந்து உச்சரிக்கலாம், ஆனா மனம் என்பது இமெயில்ல வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதத்துல அது வேற இடத்துல சென்று விடுகிறது.
So although the body is nicely engaged, because the mind is not properly aligned or put in the right position, therefore they don't experience taste and deep Krishna conscious experiences.
அதனால உடல் சரியான இடத்துல அவர்கள் அமர்ந்து அந்த ஆசனத்துல அவர்கள் நாம ஜபத்தில் ஈடுபட்டாலும் மனம் சரியான நிலையில பொருத்தப்படாத காரணத்தினால அவர்கள் நாமத்தை உச்சரிக்கும் போது சுவையின்மை அவர்களுக்கு ஏற்படுகிறது, கிருஷ்ண உணர்வின் ஆழமும் அவர்கள் உணர்வதில்லை.
All let us consider another example.
நாம இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம்.
Devotees may be very focused with their mind, very concentrated.
பக்தர்கள் மனதின் மூலமாக ஒருநிலைப்படுத்தப்பட்டிருக்கலாம், இன்னும் சொல்ல போனோம்னா அவர்கள் முழு கவனத்தையும் அதில் கொடுத்து கொண்டிருக்கலாம்.
But in their hearts, there is no devotional feeling like, please Krishna, accept me. Please engage me in your service. Therefore, also, although they are focused like yogis, bhakti does not come into their chanting.
அவர்கள் மனதை வைத்துக் கொண்டு கவனத்துடன் அவங்க நாமத்தை உச்சரிக்க முயற்சி செய்தாலும் இதயத்தில் அந்த பக்தியின் உணர்ச்சி, கிருஷ்ணர் செய்யக்கூடிய இந்த சேவையை ஏற்றுக்கொள்ளுங்கள், இது பக்தி எழாத பட்சத்துல இது எவ்வாறு சாத்தியமாகும்?
All the three, body, mind and heart, need to be at the proper position.
அதனால இந்த உடல், மனம், இதயம் இது மூன்றுமே அந்தந்த இடத்தில் நிலை பெற்று கொண்டிருக்க வேண்டும்.
Just like in a car, all the elements need to work together nicely from their proper positions, so that it's called in English locomotion, means a forward going movement can take place.
அதனால இந்த காரை தயாரிக்கும் போதும் பல தனிமங்களால செய்யப்பட்டிருக்கு, அதெல்லாம் செய்யப்பட்டு அது பொருத்தப்படும் போதுதான் அந்த கார் வந்து சரியான முன்னோக்கி பாதையில நகர்கிறது.
Good. Now we have to be practical.
நல்லது. ஆனா இப்ப வந்து நாம வந்து நடைமுறையில என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும்.
I will now describe what you can practically do to put the body, mind and heart in the proper position. If you are accustomed to taking notes, this is now a very good time to take notes.
அதனால நீங்க வந்து குறிப்பெடுத்துக் கொள்வதற்கு இதுதான் வந்து சரியான தருணம். குறிப்பாக இந்த உடல், மனம், இதயம் எவ்வாறு எந்த இடத்துல பொருத்தப்படுவது பற்றிய இந்த விஷயம் இது.
I will try to give you now the key for effective chanting.
பயனுள்ள ஜபத்திற்கு ஒரு சிறந்த சாவியை நான் உங்களிடத்தில் கொடுக்க போகிறேன்.
But I must tell you, only if you apply the new insights which you will hear now, will you have the experience of effective chanting.
அதனால இப்ப நீங்க கேட்கக்கூடிய விஷயத்தை, இந்த ஆழமான கண்ணோட்டத்தை நடைமுறை வாழ்க்கையில நீங்கள் அமல்படுத்தினீர்கள் தான் அப்ப வந்து இந்த ஜபம் வந்து பயனுள்ளதாக அமையும்.
So therefore it is good if you take notes so that you can, when you do your japa, apply what you have heard. You know, you can look at the piece of paper. What do we do? What do I do? And then do it.
அதனால இப்ப எல்லாரும் தயவு செய்து குறிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க நாம ஜபம் செய்யும் போது இதை நீங்க அமல்படுத்தினீர்கள், எதை செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கதோ அதை செய்தீர்கள் என்றால் அது பயனுள்ளதாக நிச்சயம் அமையும்.
What do you think, Ranga Krishna? Is this a good way to move ahead?
Absolutely, Maharaj, absolutely.
Good, good. Then let's do.
We are with the note, we are already with the pen, we are already with the note.
Good, 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 good. So what do we do with the body? First point.
முதல் விஷயம், இந்த உடலை வைத்துக்கொண்டு நாம என்ன செய்ய வேண்டும்?
When you do want to do effective japa, it's good that you always try to do it at the same time.
நீங்க அந்த பயனுள்ள ஜபம் செய்ய வேண்டும் என்றால் இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரே நேரத்தில் செய்யப்பட வேண்டும்.
Best is in the morning.
இது வந்து விடியற் காலையில சிறந்தது.
Before you do any other things.
மற்ற விஷயங்களை தொடங்குவதற்கு முன் இது செய்யப்பட வேண்டும்.
Because then the mind is still fresh and not occupied with the impressions of the various activities and conversations that you had.
அதனால இந்த சமயத்துல மனம் வந்து புத்துணர்ச்சியுடன் இருக்கிறது. மற்ற செயல்கள், மற்ற செயல்களின் சுவடுகள் எல்லாம் உங்களை பாதிக்காத நேரமாக கருதப்படுகிறது.
Furthermore, it is good if you sit down at the same place every day.
ஒவ்வொரு நாளும் நாம ஜபம் செய்யும் பொழுது அமருவதற்கு ஒரே இடத்தை தேர்ந்தெடுப்பது சாலச் சிறந்தது.
That should be your japa place.
அதுதான் உங்களுடைய ஜபா இடமாக கருதப்பட வேண்டும்.
Just like you have your sleeping place or your place where you eat, there should be the same place where you do japa.
உங்களது படுக்கை அறை, நீங்கள் சாப்பிடும் அறை, இதெல்லாம் எப்படி ஒரு இடத்துல இருக்கிறதோ ஜபம் செய்வதற்குண்டான இடமும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்.
Then you should aspire for a straight posture.
நீங்க அமரும் பொழுது உங்களது இந்த சரீரம் என்பது செங்குத்தாக நேராக இருக்கும் விதத்துல பார்த்து கொள்ள வேண்டும்.
Yes, because concentration is better when you sit straight.
மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து செங்குத்தாக அப்படியே அமர்ந்து கொண்டீர்கள் என்றால் அது ரொம்ப அனுகூலமாக இருக்கும்.
Also, air circulation in the body is better when you sit like this and not like this.
நேராக நீங்க உட்கார்ந்து கொண்டீர்கள் என்றால் அதுல வந்து இந்த ஆணங்கள் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறது அல்லவா, அதுவும் சிறப்பாக அமையும். மாறாக அப்படியே வந்து தூங்கி விழுவதை போல இருக்கக்கூடாது.
With your tongue, this is the next point, you should see that you make a very clear vibration of the holy name.
குறிப்பாக உங்களது நாக்கின் மூலமாக இந்த நாம உச்சரிப்பின் போது இந்த ஒளி சப்தம் சரியாக எழுப்பப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
It should be very audible.
நீங்கள் எதை உச்சரிக்கிறீர்களோ அது நீங்கள் கேட்கும் விதத்தில் அமைய வேண்டும்.
And with your ears, you should make sure that you listen, that the sound enters in the oral channel.
அதனால உங்களது காதின் மூலமாக அந்த ஒலி சப்தமானது உங்களது காது வழியாக உள் புக வேண்டும் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும்.
So, with your body, good time, same place, good posture, good pronunciation, and good listening.
அதனால இந்த உடல் சரீரம் விடியற் காலையில அதுவும் வந்து செங்குத்தாக அமர வேண்டும், ஒரு இடத்துல செய்யப்பட வேண்டும், சரியான நாம ஜபம் உச்சரிப்பு அதையும் வந்து சரியாக கேட்க வேண்டும்.
I have a picture of Srila Prabhupada chanting in Vrindavan.
என்னிடம் ஸ்ரீல பிரபுபாதர் விருந்தாவனத்தில் நாம ஜபம் செய்யும் புகைப்படம் ஒன்று உள்ளது.
I think it is on the terrace of the Radha Damodar temple.
இது ராதா தாமோதர் ஆலயத்தின் மேல் தளத்தில் எடுத்தது.
So he is sitting there very straight.
அங்க அவர் அமர்ந்திருக்கிறார், அப்படியே வந்து நேராக அமர்ந்திருக்கிறார்.
And you can see he is well engaged with his tongue and with his ears.
அவர் தனது நாக்கு மற்றும் இந்த காதின் மூலமாக சரியாக அதனை செயல்படுத்திக் கொண்டிருந்தார்.
Let us now go one step deeper in our practice.
அதனால நாம நமது பயிற்சியில ஒரு படி இன்னும் சற்று ஆழமாக செல்வோம்.
We will now discuss what to do with the mind when you chant.
பகவானின் புனித நாமத்தை உச்சரிக்கும் பொழுது மனதை எவ்வாறு ஈடுபடுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம்.
The most important function of the mind is that you take it back from wherever it goes due to its restless nature.
இந்த மனமானது சஞ்சலமான தன்மையை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பட்சத்துல மீண்டும் பழைய நிலைக்கு அதனை அழைத்து வர வேண்டும்.
And you focus your mind on the sound vibration which is produced by your tongue and listened to by your ear.
அந்த மனமானது இந்த பகவானின் புனித நாமத்தை உச்சரிக்கும் போது எழுப்ப படக்கூடிய அந்த ஒலி சப்தத்தையில முழுமையாக மூழ்க வேண்டும். அதே சமயத்துல காதுல கேட்பதிலையும் அது வந்து மூழ்க வேண்டும்.
Krishna describes mental focus in the 6th chapter of the Bhagavad Gita.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில 6th அத்தியாயத்துல மனதை எவ்வாறு ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடுகிறார்.
Yato yato nishchalati manas chanchalam astiram tatas tato niyamyaita atman yevam Vasham nayet. Shri Krishna says, from wherever the mind wanders, due to its flickering and unsteady nature, one must certainly withdraw it and bring it back under the control of the self.
அதனால கிருஷ்ணர் சொல்கிறார் அல்லவா இந்த ஸ்லோகத்துல, எதோ யதோ நிஷ்சலதி மனசஞ்சலம் அஸ்திரம். மனம் இயற்கையாக அந்த மனசஞ்சலம் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட மனதை மீண்டும் வந்து அதனை வந்து அடக்கி மீண்டும் அதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார்.
Sometimes the body say, oh Maharaj, my mind is just running away always distracted.
சில சமயம் பக்தர்கள் கூறுவார், மகாராஜ் எனது மனம் அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கு, ஓடிக்கொண்டே இருக்கு, கவனச்சிதறல் ஏற்படுகிறது என தெரிவிக்கின்றனர்.
My answer always is good.
Maharaj, could you repeat it?
My answer to this is good.
எனக்கு நான் இதுக்கு என்ன பதில் அளிக்கிறேன்னா நல்லது.
And they are surprised. Why is it good?
இது ஏன் நல்லதுன்னு பதில் அளிக்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியமடைகின்றனர்.
And then I'm explaining. Now, where you have seen that your mind wanders, you can bring it back.
ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, எப்ப நீங்க வந்து மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கு என்பதை வந்து பார்க்கறீங்களா, நிச்சயம் உங்களால அந்த மனதை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர இயலும்.
Most people don't even notice that there is something like a mind which does its own thing. They think they are the mind.
நிறைய பேர் என்ன நினைத்துக் கொள்கின்றனர், அவர்கள் மனதாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். ஆனால் அந்த மனதின் செயல்பாடை பற்றி ஒருவர் அறிகிறார் என்றால் அது நிச்சயம் வரவேற்கத்தக்கது.
Due to the influence of the false ego, many people are so identified with the mind that they cannot see that they are different from the mind.
போய் அகங்காரத்தின் ஆதிக்கத்தினால நிறைய பேர் தங்களை வந்து மனதாக எண்ணிக் கொள்கின்றனர். ஆம், ஆனால் நாம் மனதிலிருந்து வேறுபட்டவர் அல்ல, நாம் மனதிலிருந்து வேறுபட்டவர் என்பதை அவர்கள் உணர்வதில்லை.
And therefore most people have no opportunity to catch the mind and bring it back.
அதனால பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஓடி கொண்டிருக்கக்கூடிய மனதை பிடித்து மீண்டும் அதை கொண்டு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு அமைவதில்லை.
When you chant Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, and all of a sudden you think, oh, this person wrote me an email and what do I answer? Then you are lost to your mind.
ஏன்னா இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நபர் நமக்கு இமெயில் அனுப்பி இருக்கிறாரு, என்ன பதில் அளிக்க வேண்டும், இவ்வாறு சிந்தனிக்கும் போது நாம வந்து மனதிடம் நம்மை பறிக்கொடுத்து விட்டோம்.
However, when you notice, wait a minute, my mind just went to the computer, to my emails, I better bring it back. This is very good.
அதனால ஒரு நிமிஷம் தயவு செய்து காத்திருக்க வேண்டும், எனது மனம் உடனடியாக கணினி கிட்ட இமெயில் கிட்ட போய்விட்டது, உடனடியாக அந்த மனதை நாம திருப்பி கொண்டு வர வேண்டும்.
Most people and many devotees are constantly distracted and don't even notice it.
நிறைய பக்தர்கள் தொடர்ச்சியாக இது மாதிரியான மன கவன சிதறல்கள் எல்லாம் ஏற்படுகிறது, அது அவர்களால வந்து காணவும் முடிவதில்லை.
So, the idea here is, whenever the mind goes away and you notice it, bring it back to the sound vibration of the holy name.
அதனால் எங்க யோசனை என்பது என்னவென்றால், இந்த மனமானது வெளியே எங்கே ஓடிக்கொண்டிருக்கு அதை நீங்க பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால், உடனடியாக பகவானின் இந்த புனித நாமத்தின் ஒளி சப்தத்திற்கு அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும்.
The second thing to do with your mind is something really wonderful.
The rendada vishayam manadai vaithukondu oru arpudamana seyalil eedupada vendum.
Be fully present to the japa.
Anda nama japam seiyum poludhu mulumayaga namadu iruppai anda nerathila unarva vendum.
Most of the time our mind is somewhere in the past, what happened yesterday or a week ago.
பெரும்பாலும் இது மாதிரி நாம செய்யும் பொழுது மனமானது கடந்த காலத்துல நேற்றைய செயல்கள், கடந்த வாரத்துல என்ன நடைபெற்றது அதை பற்றி நினைக்கிறது.
Or our mind is so busy with plans for the future.
அல்லது எதிர்கால திட்டமிடுதல்ல மனம் வந்து முழுமையாக மூழ்கி விடுகிறது.
So therefore it's not easy to be present in the presence.
அதனால வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த தற்காலத்துல மனதை இருக்கும் விதத்துல நாம சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்.
When we chant, we are totally present to the chanting.
பகவானின் புனித நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நடப்பு காலத்துல நாம் அதுல முழுமையாக திளைக்க வேண்டும்.
When we chant Hare, it's only Hare.
ஹரே அப்படிங்கிற அந்த நாம வார்த்தையை உச்சரிக்கும் பட்சத்துல ஹரே அதுலதான் நாம வந்து திளைக்க வேண்டும்.
When we chant Krishna, it's only Krishna right now.
கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்கிறோம் என்றால் அந்த நடப்பு காலத்துல கிருஷ்ணர் ஒன்றுதான் நாம திளைக்க வேண்டும்.
Totally present in the present moment.
அதனால முழுமையாக நடப்பு காலத்துல என்ன நடக்கிறதோ அதுல முழுமையாக மூழ்க வேண்டும்.
And when we are distracted, we bring our mind back.
கவனச்சிதறல் ஏற்பட்டது என்றால் மனதை மீண்டும் பிடித்து இழுத்து வருகிறோம்.
I believe most of you are familiar with the arrow shooting contest of the Pandavas and the Kauravas.
உங்கள் எல்லாருக்கும் வந்து பரிச்சயமானது தான் எவ்வாறு இந்த அம்பை எல்லாம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் எய்தனர் என்பது.
At the end of their military training, Dronacharya called all the princes together for a shooting contest.
அந்த சமயத்துல இந்த பயிற்சி வகுப்பு எல்லாம் வந்து முடிந்த பிறகு துரோணாச்சாரியர் அங்க இருக்கக்கூடிய இளவரசர்களை எல்லாம் ஒரு போட்டிக்கு அழைத்தார்.
He had fixed a wooden bird on top of a tree.
அப்ப அவர் ஒரு மரத்தின் உச்சத்துல பார்த்தோம் என்றால் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பறவையை வைத்தார்.
And the task of the princess was to shoot in the eye of the wooden bird.
அதனால அந்த அந்த மரக்கட்டையினால் செய்யப்பட்ட அந்த பறவை இடத்துல இருக்கக்கூடிய கண்களை நோக்கி அந்த அம்பை எய்த வேண்டும். இதுதான் போட்டி.
So Dronacharya first called Duryodhana in order to aim his arrow and asked, but before he allowed Duryodhana to shoot, he asked him, "What do you see?"
அப்ப துரோணாச்சாரியர் முதன்முறையாக துரியோதனரை அழைக்கிறார். அந்த பறவையின் கண்ணில வந்து அம்பு எய்த வேண்டும். அதற்கு முன் துரோணாச்சாரியர் துரியோதனிடம், "நீ எதை காண்கிறாய்?" என கேட்டார்.
So Duryodhana gave a description of the tree and of his teacher Duryodhana, the other princess, Dronacharya and the other princess.
அப்பொழுது துரியோதனன் அந்த மரத்தின் வர்ணனை, தனது குரு மற்ற இளவரசர்களை பற்றிய விஷயத்தை குறிப்பிடுகிறார்.
But Duryodhana, Dronacharya was not satisfied. He said, step aside.
அத கேட்டு துரோணாச்சாரியர் திருப்தி அடையவில்லை. துரியோதனனை கண்டு நகர்ந்து சென்று விடு என குறிப்பிடுகிறார்.
Afterwards, Dronacharya called forward all the other princesses and one by one asked them before they could shoot, "What do you see?"
அதன் பிறகு துரோணாச்சாரியர் மற்ற இளவரசர்களை எல்லாம் அழைத்து, "நீங்க அந்த அம்பை எய்தும் போது எதை காண்கிறீர்கள்?" என கேட்டார்.
And they all gave a similar description like Duryodhana had given.
அவர்கள் எல்லாரும் துரியோதனன் எவ்வாறு விளக்கத்தை கொடுத்தானோ அதே போன்றே பல விளக்கத்தை அளித்தனர்.
Finally, Dronacharya called forward Arjuna and asked him to aim his arrow. But before he could shoot, he asked him the question, "Tell me, Arjuna, what do you see?"
பிறகு துரோணாச்சாரியர் அர்ஜுனரை அழைக்கிறார். அர்ஜுனரை அழைத்து அந்த பறவையை மீது அம்பு எய்த வேண்டும் என கூறுகிறார். அதற்கு முன், "நீ எதை காண்கிறாய்?" என கேட்டார்.
அர்ஜுனா said, "I see the eye of the bird."
அப்பொழுது அர்ஜுனர் தனது குருவிடம் அந்த பறவையின் கண் தனக்கு தென்படுவதாக தெரிவித்தார்.
What else?
அதற்கு மேல என்ன இருக்கு?
Guruji, I only see the eye of the bird.
Guruji, நான் இங்க வந்து அந்த பறவையின் கண்ணை மட்டும்தான் என்னால காண இயல்கிறது.
What is about the tree and the other princesses?
மரம் மற்றும் இங்க இருக்கக்கூடிய மற்ற இளவரசர்களை பற்றி என்ன கூறுகிறாய்?
Oh, venerable Guruji, I can only see the eye of the bird.
மரியாதை குறைய குருநாதரே, எனக்கு அந்த பறவையின் கண் மட்டும்தான் தென்படுகிறது என பதிலளித்தார்.
Good, said Dronacharya. Now shoot.
நல்லது அப்படின்னு சொன்ன குருநாதரான துரோணாச்சாரியார் இப்ப நீ அம்பு எய்தலாம் என கூறினார்.
When we chant, we have to train our mind in a similar way.
நாம பகவானின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நமது மனதையும் இம்மாதிரியான ஒரு பயிற்சியில் ஈடுபடுத்த வேண்டும்.
To be fully present to the holy name, and whenever the mind wanders, bring it back again to the sound vibration of the divine names.
பகவானின் புனித நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நமது கவனம் எல்லாம் அந்த புனித நாமத்தின் மீதுதான் இருக்க வேண்டும். கவனச்சிதறல் ஏற்பட்டது என்றால் மீண்டும் அந்த மனதை வந்து புனித நாமத்தின் இந்த ஒளி சப்தத்தில் நிலைநிறுத்த வேண்டும்.
Yes, this is a wonderful let us say exercise.
இதுதான் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கருதப்படலாம்.
You will become very strong if you learn that.
நீங்க இதை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் மிக்க பலம் கொண்டவராக மாறி விடுவீர்கள்.
Now let me go even a level deeper.
இப்பொழுது இன்னும் ஒரு படி இன்னும் சற்று ஆழமாக செல்வோம்.
We have heard what to do with the body and the mind.
இப்ப நாம இந்த சரீரத்தின் மூலமாக மனதின் மூலமாக எதை செய்ய வேண்டும் என்பதை கேட்டோம்.
Now we want to hear what to do with the heart.
இப்பொழுது இந்த இதயத்தை எம்மாதிரியான முறையில ஈடுபடுத்த வேண்டும் என்பதை கேட்போம்.
When you see pictures of Haridas Thakur or other chanters, you see that they often hold their bibek like this, where the heart is.
நீங்க வந்து சீல நாமாச்சாரிய சீல ஹரிதாஸ் தாக்கூர் பிறகு மற்ற ஆச்சாரியர்களின் படத்தை பார்க்கிறீர்கள் என்றால் அந்த ஜபமாலையை தங்களது நெஞ்சு பகுதியில் வைத்துக் கொண்டு நாம ஜபம் செய்வதை கண்டிருப்பீர்கள்.
Yes. And when we are doing kirtan, the kirtan leader may sometimes say, chant from your heart. Maybe you have heard.
கீர்த்தனம் செய்யும் பொழுது அந்த கீர்த்தன குழு தலைவர் அப்பப்ப அடிக்கடி வந்து வார்த்தையை உதிர்ப்பார். என்ன, இந்த பகவானின் நாமத்தை உச்சரிக்கும் போது இதயத்தில் இருந்து உச்சரியுங்கள் என சொல்வார்.
In spiritual life, what does it mean to chant from the heart or to engage the heart in chanting?
அதனால் ஆன்மீக வாழ்க்கையில இதயத்திலிருந்து நாம ஜபம் செய்வது என்ன, அல்லது நாம ஜபம் இதயம் மூலமாக எவ்வாறு செய்யப்பட வேண்டும்?
Is it something sentimental?
இது வந்து உணர்ச்சி பூர்வமானதா என்ன?
Is it something very emotional?
இது வந்து இன்னும் வந்து பல உணர்ச்சிகளை கொண்டிருக்கிறதா என்ற.
My dear devotees, you must know that the human being has three hearts.
என தர்மை பக்தர்களே, நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்களுக்கு மூன்று இதயம் உள்ளது.
The first heart is the organic heart, which pumps during the day several thousands of liters of blood through the body.
அதனால முதல் இதயம் என்பது நாம பார்க்கக்கூடிய அந்த சரீர இதயம். அது பகல் நேரத்துல பார்த்தோம் என்றால் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான லிட்டர் கொண்ட இந்த ரத்தத்தை அது எப்பொழுதும் வந்து மேலே எழுப்பி கொண்டிருக்கிறது.
This, we can call this heart, the physical heart, the pump.
So, இது ஒரு விதத்துல நாம வந்து இது ஒரு விசை உறுதி பம்பாக எடுத்துக்கொள்ளலாம்.
Yes, correct. Then there is a second heart.
இரண்டாவது இதயம் இருக்கிறது.
It's the place where emotions take place.
அதாவது எந்த இடத்துல இந்த உணர்ச்சி நிலைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது அவ்விடம்.
And I do not know how it is in South India, but in Europe there is one place called Italy, I think you must have heard, that when in Italy a person falls in love, and has this emotion of love, he will say, l'amore, you know, l'amore means love, and he will touch his heart.
So, inga tennindiyavula enakku theriyala ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த இத்தாலியில யார் மீதாவது ஒருவர் காதல் கொண்டார்கள் என்றால் இதயத்தை தொட்டு விட்டு அப்படியே லவ் லவ் மாரே, அதாவது காதலிக்கிறேன் என சொல்வார்.
He will not go l'amore and touch his head. No. It's an affair of the heart.
So, அப்ப அவர் காதலிக்கிறேன் என சொல்லும் பொழுது தனது தலையை வந்து தொடுவதில்லை, ஏன்னா அவர் வந்து இதயத்தை தான் வந்து தொடுகிறார்.
Everyone else may touch their head, but he feels love here in the heart.
பொதுவாக எல்லாரும் தங்களது தலையை பிடித்துக் கொள்வார், ஆனா இங்க இந்த காதல் என்பது அன்பு என்பது இதயத்தை தொட்டு வெளிப்படுத்துகின்றனர்.
So, the heart is the place where emotions arise and also emotions disappear.
ஏனா இந்த இதயம் என்கிற இடத்துல தான் இந்த உணர்ச்சிகள் வெளிப்படுகிறது, அதே இடத்துல தான் இந்த உணர்ச்சிகளும் மறைகிறது.
This takes place in the second heart, not in the pump, not in the organic heart. It's the emotional or mental heart.
அதனால இது வந்து இந்த சரீரத்தால செய்யப்பட்ட இந்த இதயத்தில் இது நடைபெறுவதில்லை, மாறாக அந்த உணர்ச்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலையில இதெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது.
But there is also a third heart. It is the spiritual heart.
மூன்றாவது இதயம் ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆன்மீக இதயம்.
The spiritual heart is, we hear about the spiritual heart from the Upanishads and also the Bhagavad Gita.
நாம இந்த ஆன்மீக இதயத்தை பற்றி உபநிஷத் மற்றும் பகவத்கீதையில் கேட்கிறோம்.
It's the place where the soul lives and the super soul live.
அந்த இடத்துல தான் ஆத்மா வசிக்கிறது.
Yes, in the Bhagavatam, this spiritual heart is compared with a lake.
ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ஆன்மீக இதயம் என்பது ஒரு ஏரிக்கு சமமாக ஒப்பிடப்படுகிறது.
And on this lake there are two swans.
இந்த ஏரியில இரண்டு அன்ன பறவைகள் உள்ளது.
One is the soul, the atma, and the other is the supreme soul, the paramatma.
அந்த இரண்டு அன்ன பறவை என்பது ஒன்று இந்த ஜீவாத்மாவை குறிப்பது, மற்றொன்று இந்த பரமாத்மாவை குறிக்கிறது.
This is in the spiritual heart, the third heart.
இது ஆன்மீக இதயத்தில் மூன்றாவது இதயத்தில் அமைந்துள்ளது.
So the human being has not one heart. It has three hearts.
மனிதர்களுக்கு ஒரு இதயம் இல்லை, மூன்று இதயம் உள்ளது.
The physical heart, the pump, is the first heart.
அதனால் இந்த சரீரத்தால செய்யப்பட்ட இந்த இதயம் பம்பு போல செயல்படுகிறது அல்லவா, இதுதான் முதல் இதயம்.
The place where emotions reside is the second heart.
இரண்டாவது இதயம் என்பது எங்கே உணர்ச்சிகள் எல்லாம் வீற்று இருக்கோ அந்த இடம் தான் இரண்டாவது இதயம்.
And the place where the soul and the super soul reside, that is the third heart.
எந்த இடத்துல ஆத்மாவும் பரமாத்மாவும் வாசம் புரிகிறதோ அதுதான் மூன்றாவது இதயமாக கருதப்படுகிறது.
If we want to chant with our heart, it's important that we turn towards the Lord in the heart.
அதனால சரியான முறையில பயனுள்ள ஜபம் செய்ய வேண்டும் என்றால் அந்த கவனத்தை இதயத்தில் வீட்டு இருக்கக்கூடிய பகவான் இடத்தை நோக்கி அது செலுத்தப்பட வேண்டும்.
Most of us have sold our spiritual heart.
பொதுவா எல்லாரும் வந்து நாம் எல்லாம் நமது ஆன்மீக இதயத்தை விட்டு விட்டோம்.
We have sold it to material things.
அதெல்லாம் பௌதீக விஷயங்களுக்காக விற்று விட்டோம்.
In Germany, we have an old legend where one man sells his heart to the devil.
So, anga German naattila oru nabar avar prabalamaanavar avar thanadu idayathai avar vandu oru thiya sakthiyidam adai vittu vittar.
And the devil gives him instead a marble heart, a cold heart.
அதற்கு பதிலாக அந்த பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தீய சக்தி அவருக்கு இந்த மார்பிளால செய்யப்பட்ட இதயம் ஒரு விதத்துல ரொம்ப கடினமான இதயத்தை கொடுத்து விட்டது.
Now for some time he has peace. This man.
அந்த சமயத்துல தற்காலிகமாக அவர் ஒரு அமைதியை காண்கிறார்.
He feels no longer any guilt.
அப்பா அவர் வந்து எந்தவித குற்ற உணர்ச்சியையும் வந்து அவர் உணர்வதில்லை.
There are no feelings any longer because it's a marble heart. It's a heart from stone.
அது கல்லால செய்யப்பட்ட இதயம் என்பதனால எந்தவித உணர்ச்சியும் வெளிப்படுத்தப்படுவதில்லை.
But then he finds out, wait a minute, this was not a good deal.
அப்பா பிறகு உடனடியாக ஒரு நிமிஷம் இது வந்து ஒரு சரியான ஒப்பந்தம் இல்ல என நினைக்கிறார்.
Yes, I feel no longer upset, but at the same time I feel nothing at all.
அதனால நான் ஒரு விதத்துல அதிருப்தி அடையாத பட்சத்துல நான் எதுவும் இல்லை என்பதை உணர்வதாக அவர் நினைக்கிறார்.
How much is your spiritual heart alive?
அப்ப எந்த அளவிற்கு உங்களது ஆன்மீக இதயம் என்பது உயிர் பெற்று இருக்கிறது?
Can you still feel something for Krishna?
கிருஷ்ணருக்காக உங்களுக்கு ஏதாவது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடிகிறதா?
Can you still love Krishna?
கிருஷ்ணரை இதற்கு மேன்மேலும் உங்களால வந்து அன்பு செலுத்த இயலுமா?
Can you still long for Krishna? Oh Krishna, I only want you.
சோ அதனால வந்து கிருஷ்ணருக்காக ஏங்க முடியுமா? ஏங்குறோமா? நீங்கள் தான் எனக்கு வேண்டும்னு சொல்றோமா?
Oh, have you sold your spiritual heart away?
இல்லாத பட்சத்துல நீங்க உங்களது ஆன்மீக இதயத்தை விற்று விட்டீர்கள்.
You must recover your lost spiritual heart.
அதனால தொலைத்து போன அந்த ஆன்மீக இதயத்தை மீண்டும் வந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Especially during japa.
அதிலும் குறிப்பாக நாம ஜபத்தின் போது.
Remember the example of the car.
Example of
the car vehicle.
நீங்க வந்து அதனால இந்த வாகனமான காரை பற்றிய விஷயத்தை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும்.
The vehicle can only go if the wheels and the steering and the fuel are all in place.
அதனால கார் எப்பொழுது நகரும் என்றால் சக்கரம் அதற்குண்டான இடத்துல, அப்புறம் ஸ்டியரிங் அதற்குண்டான இடத்துல, எரிபொருளும் அதற்குண்டான இடத்துல நிரப்பப்படும் போதுதான் கார் நகருகிறது.
Good japa can also only happen when the body, the mind and also the heart is in place.
அதனால நல்ல ஜபம் என்பதும் எப்ப இந்த சரீரம் மனம் இதயம் அதற்குண்டான இடத்தில் நிலை பெறும்போதுதான் இதுவும் வந்து நடக்கிறது.
Devotional feelings, that is the property of the spiritual heart.
இந்த பக்தி உணர்ச்சி தான் இந்த ஆன்மீக இதயத்தின் சொத்து ஆகும்.
ஓ கிருஷ்ணா, ஐ வாண்ட் யூ.
ஓ கிருஷ்ணரே, எனக்கு நீங்கள் வேண்டும்.
ஐ ஹவ் ஃபாலன் அவே ஃப்ரம் யூ இன்டு திஸ் ஓஷன் ஆஃப் சம்சாரா.
நான் உங்களை விட்டு நெடுந்தூரம் விழுந்து இந்த சம்சார கடலில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன்.
I am attacked in this ocean by crocodiles and sharks of material desires.
அதனால நான் இந்த சமுதிரத்துல திமிங்கலம் மற்றும் இந்த மகர மீன்கள் மூலமாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இது வந்து பௌதீக விருப்பம் போல தென்படுகிறது.
Please lift me out of this ocean of birth and death.
தயவு செய்து இந்த சமுதிரம் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சம்சாரத்திலிருந்து என்னை நீங்கள் விடுவிக்க வேண்டும்.
Please help me.
தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள்.
Without your help, it is not possible to move on in spiritual life.
உங்களது உதவி இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையில என்னால சற்றும் நகர முடியாது.
Yes. So, I want to now do one exercise with all of you.
உங்களுடன் நான் இப்ப வந்து ஒரு பயிற்சி செய்ய வேண்டும் என விருப்பப்படுகிறேன்.
Yes. I can see there are questions coming in the chat box. But I would like to do it like this, that you can send your questions maybe to Ranga Krishna Prabhu, our host, and at the end of the program, which will be in about 10 minutes, then we have 20 minutes for questions and answers. Yes?
Yes, Maharaj. So at the end, after 10 minutes, Ranga Krishna Prabhu will compile all these questions.
Yes. And then Ranga Krishna Prabhu, you can ask me this question and I will then answer. Okay?
Sure, yes, Maharaj. Sure, Maharaj.
Yeah. Good. Good, good. So, my dear devotees, I would love to now give you a practical workshop so that you can practice right now everything you have heard today in this class.
என்ன தர்மை பக்தர்களே, இன்றைய வகுப்புல நீங்க என்ன வந்து கேட்டீர்களோ அத வந்து நடைமுறை பயிற்சி செய்வதற்காக நான் இப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்க போகிறேன்.
Yes. So now every one of you has to be absolutely attentive. Jai Gopinath! Full attention!
Jai Gopinath Prabhu, Bhaktargale, Ella vandu oru nilai padutha patta gavanathudan irukka vendam.
We will now all do one exercise.
Namma ellarum sendu oru payirchiyai seiya pogirom.
Do you have your bee bags with you?
உங்கள் இடத்துல வந்து எல்லாரும் வந்து ஜபமாலை வைத்திருக்கிறீர்களா?
If you don't have, it is not a problem.
உங்கள் இடத்துல இல்லாத பிரச்சனை இல்லாத பட்சத்துல அது ஒரு பிரச்சனை அல்ல.
All right. I request everyone of you to recite with me the Pranam Mantra to Srila Prabhupada.
நான் எல்லாரையும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஸ்ரீல பிரபுபாதரின் பிரணாம் மந்திரத்தை உச்சரிக்கும் போது என்னுடன் சேர்ந்து உச்சரிக்கும்படி நான் அழைப்பு விடுவிக்கிறேன்.
Then we will do a short meditation, everyone except for Jivan Gaurahari.
மற்றவர்கள் எல்லாரும் வந்து ஒரு சுருக்கமான ஒரு சிறு பயிற்சியை செய்ய வேண்டும் என்னை தவிர.
Yes, he needs to translate. Dobro. Everyone, please. Namo Vishnu Padaya Krishna Prashtaya Bhutale Shimate Bhakti Vedanta Swami Nitti Namine Namaste Sarasvate Deve Gauravani Pacharine Nirvishesha Shunyavadi Askatyade Satarine. I request all of us to sit straight. You try to bring your shoulders back so that you can open your chest for better breathing. If you are ready, please. If you are ready, please close your eyes. Let us now do a few deep inhales and exhales. You can deepen your breath by exhaling a little bit more than you are accustomed to.
பொதுவாக எவ்வாறு மூச்சு விடுவீர்களோ அதைவிட சற்று ஆழமாக வந்து நீங்க மூச்சு பயிற்சியில் இப்ப ஈடுபட வேண்டும்.
Whenever you breathe out, just go a little bit beyond your natural limit.
மூச்சை இழுத்து மீண்டும் வந்து மூச்சு விடும்பொழுது சாதாரணமாக விடுவதை விட சற்று இழுத்து விட வேண்டும்.
And then slow your breath.
அதன் பிறகு மெதுவாக மூச்சு விட வேண்டும்.
You can breathe in by bringing your head to the left side.
அதனால உங்களது இடது பக்கம் நீங்க சற்று சதையை சாய்த்து கொண்டு நீங்க வந்து மூச்சை வந்து இழுத்து கொள்ளலாம்.
And breathe out by bringing the head back.
மீண்டும் மூச்சு விடும் பொழுது தலையை வந்து நேராக வைத்துக் கொள்ளுங்கள்.
Then bring your head to the right side while breathing in.
பிறகு வந்து மூச்சு இழுக்கும் பொழுது மீண்டும் உங்களது இந்த தலையை நீங்க வந்து வலது பக்கம் கொண்டு வாருங்கள்.
And now normal deep breathing. We will now hear a very devotional verse from Chaitanya Charitamrita that revives our spiritual heart.
இப்ப நாம சைத்தன்ய சரிதாமிரத்துல இருந்து ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை வந்து பார்ப்போம். அது வந்து நமது ஆன்மீக இதயத்தை மீட்டு கொடுக்க உதவும்.
My dear Lord Krishna, although I have forgotten you for so many long years in the material world, today I am surrendering unto you.
எனது அருமை கிருஷ்ணா, நான் பல காலமாக உங்களை மறந்து இந்த பௌதீக உலகத்தில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று நான் உங்களிடத்தில் என்னை அர்ப்பணித்து சரணடைகிறேன்.
I am your sincere and serious servant.
நான் உங்களது உண்மையான மற்றும் தீவிரமான சேவகன்.
Today I'm asking you, please engage me in your service.
இன்று நான் உங்களிடம் கேட்பது, தயவு செய்து என்னை உங்களது சேவையில் ஈடுபடுத்துங்கள்.
And from this place we will now chant all together in one voice, same speed, the Hare Krishna mantra.
இப்ப ஒரே இடத்துல எல்லாரும் இந்த ஒரே சப்தத்துல இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிக்க போகிறோம்.
pronounce the mantra very well.
The pranam mantra ta nama ellarum vandu solluvom.
Listen to it attentively.
Idai gavanathudan kelungal.
When the mind becomes distracted, bring it back.
Manam gavanachidaral yerpattadu endral meendum adai alaithu varungal.
And pray with your heart, please accept me, my Lord.
Ragu idaya poorvamaga prarthane seiya vendum bhagavane enna yetrukollungal.
Hari, everyone together please. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama. Three more. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Summary.
So, அதனால சுருக்க உரையை
கூறுகிறேன். For effective chanting to happen, we need to put body, mind, and heart into the proper positions.
பயனுள்ள ஜபத்திற்கு உடல், மனம் மற்றும் இதயத்தை
If you want to learn more about this and many, many, many other truths about the chanting, you can read them in this book, The Living Name, A Guide to Chanting with Absorption.
அதனால் இன்னும் வந்து நிறைய விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்படுகிறீர்கள். இதுலயும் வந்து நல்ல ஆழத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் இந்த ஒரு புஸ்தகம் இருக்கிறது, The Living Name. அது எந்த அளவிற்கு நாமத்தில் நாம் முழுமையாக மூழ்க வேண்டும் என்பதை பற்றி இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
What we learned today is just one chapter out of this book.
இந்த புத்தகத்துல நாம் இன்றைக்கு எதை கற்றோமோ அது ஒரு அத்தியாயம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும்.
It is a guide book.
இது ஒரு விதத்துல ஒரு வழிகாட்டி புத்தகமும் கூட.
Yes, yes. It is available in India. I know that it has been printed. There is an Indian print out. You will find it. If you look for it, you will find it.
அதனால இந்தியாவிலையும் இந்த பதிப்பகம் மூலமாக இது வெளியிடப்பட்டிருக்கு. நீங்க அதை பார்த்தீர்கள் என்றால் இந்த புஸ்தகத்தை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள்.
True pleasure to be with you. I think we will have a little bit more time for question. Now it is very difficult for Ranga Krishna Prabhu to pick a question from the many questions, but we trust him that he will have the right choice.
அதனால இங்க உங்களுடன் இருப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது அடுத்தர் ரங்க கிருஷ்ண பிரபு பல கேள்வி வந்திருக்கோம். அதுல வந்து சரியான தேர்வு உரிமையை எடுத்து அவர் கேட்பார்.
Maharaj, by your blessings I can try to do something. I never looked at the question so far, just absorbed in the program. Give me your mercy and blessings to come back to you. There is one question, Maharaj. What is the difference between mind and emotional heart?
The kelvi enna vendal manadirkku idayathil irakkudiya unarchigalukku enna vyathyasam?
The emotional heart will always change emotions.
The idayathil irakkudiya unarchigal endru eppozhudum andha unarchi nilaigal maarikkonde irukkum.
Emotions are one of the vrittis, the waves in the lake of the mind.
அதனால இந்த மனம் என்கிற இந்த ஒரு ஏரியில இந்த உணர்ச்சிகள் என்பது பலதரப்பட்டதாக அறியப்படுகிறது.
Just like waves are always changing, the emotions are constantly changing.
எவ்வாறு அலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல இந்த உணர்ச்சி நிலைகளும் தொடர்ச்சியாக மாறுபடுகிறது.
But deeper than the changing emotions, deeper, there is this voice of the soul.
அதனால இந்த உணர்ச்சி என்னும் அலையில நீங்க ரொம்ப ஆழமாக போனீர்கள் என்றால் அதுல ஆத்மாவின் குரலை காணலாம்.
The soul wants always to go to Krishna. Sometimes this voice, some people can't hear it any longer. It is almost like they are like people who have gone through the forest and the robbers have come and put the a cloth in their mouth. And then they cannot cry for help. So Maya has stifled the spiritual voice of many, many people.
பல மக்களுடைய இந்த ஆன்மீக வாயை கட்டி போட்டு வைத்திருக்கிறாள்.
But devotees, they have access to that spiritual voice.
ஆனா பக்தர்களுக்கு இந்த ஆன்மீக குரல் சென்றடைவதற்கு அவங்களுக்கு வழி கிடைக்கிறது.
This voice is always same. It's not changing like the emotional. It's, oh Krishna, please save me.
Oh Krishna, daiva seidha ennai kaapaatrungal.
Oh Krishna, I only need you.
Krishna, neengal oruvar dhaan enakku vendum.
Also in devotional life, this voice is sometimes very soft. But it can become louder if you purify your heart. When the dirt of these negative emotions, lust, greed, illusion, is going more and more away, then the spiritual the pure voice can be heard again.
எதிர்மறையான உணர்ச்சிகள், காம குரோத லோப இந்த மாதிரியான கல்விஷங்கள் எல்லாம் இதயத்திலிருந்து நீக்கப்படும் பட்சத்துல ஆன்மீக குரல் சத்தமாக நமக்கு கேட்கும்.
Have you heard the voice?
நீங்க அந்த குரலை கேட்டிருக்கிறீர்களா?
I think all of us heard the voice when they came to Krishna consciousness.
நீங்க கிருஷ்ண உணர்வுக்கு வந்திருக்கும் அந்த ஆரம்ப கால கட்டத்துல இந்த குரலை நிச்சயம் கேட்டிருப்பீர்கள்.
We were even so much hearing the voice that we said, no more Maya, thank you.
சோ அதனால அதை தொடர்ச்சியாக அப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் போது மாயா இனி எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றோம்.
I'm Krishnadas. I'm tired to be Maya Das. Please Krishna, accept me. Hare Krishna.
Hare Krishna.
So Ranga Krishna, one more question.
Yes, Maharaj, you were saying that, it was such a beautiful workshop, like, you know, chanting so peacefully, so nicely. One question is, if we chant the way that you just demonstrated now, it also, to say so, it could probably take about 15 minutes per round. Generally, we say 2 rounds per day. Generally, we take 2 hours a day, generally speaking. So if it is taking, in my opinion, I don't know, if it's the way it was chanted, it may take about more than that. So how do we is there a necessity to be conscious of that? People in the congregation now who have a lot of other responsibilities, how do they handle this kind of a duration while chanting?
Wonderful question, Ranga Chetra, and you present it so nicely, and we can thank you. You're such a wonderful Vaishnav. Ranga, whoever asked this question, this was only for exercise.
Please. அந்த மாதிரியாக நாமத்தை உச்சரித்தோம் என்றால் அது பொதுவாக 3 மணி நேரமும் ஆகலாம். சோ இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது? அதற்கு மகாராஜர் கூறிய பதில் என்னவென்றால், இது ஒரு பயிற்சியாக இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான்.
Yeah, you can speed up the speed but not the quality if possible.
அதனால நீங்க அந்த வேகத்தை அதிகரிக்கலாம், ஆனா வந்து தரத்தை வந்து தாழ்த்த கூடாது.
Body, mind and heart need to be well engaged. I chant in this speed. I can show you. The speed, it's about 6 to 7 minutes per round.
ஒரு மாலைக்கு நான் இப்ப இந்த ஜபமாலையில உச்சரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 6 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் ஆகிறது.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, etc.
So, இந்த மாதிரியான ஒரு வேகத்தில் நாமத்தை உச்சரிக்கிறேன்.
But the body is there, the mind is there, and the heart is there praying to Krishna, please engage me in your service.
அதனால இந்த உடல், மனம், இதயம் பகவான் மீது இருக்கக்கூடிய பிரேமை உங்களது சேவையில் ஈடுபடுத்த வேண்டும்.
But here, this was in the workshop for exercise to chant clearly with focus.
அதனால இந்த விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது ஒரு நடைமுறை பயிற்சிக்காக.
Yes, yes.
Thank you, Maharaj. I think it's a great relief. Otherwise, honestly.
Correct. So, my dear devotees, it was a great, great pleasure to have this workshop with all of you. I'm sorry, I have to go now.
Hare Krishna, Bhaktargale, Ungaludan, Inda Payirchi Vagupula Kalandu Kondadu, Mikka Magilchi Adaigiren, Enakku Vera Sila Velaigalum Irukkirathu.
There are...
If you permit...
Yes.
If you permit, we'll put all these questions and send it to you, Maharaj. There are many questions coming up now. We can put it and send it to you. Do we have your approval to do that?
Yes.
There are many questions.
Yes. Yes.
Seeing you have some of that program, I'll just summarize it and send it to you.
Yes.
And then we'll answer back those devotees.
Yes. The same questions can be put in one question, no? And then you have to do some work, Ranga Krishna Prabhu.
Sure, Maharaj.
I want to thank our Ranga Krishna Prabhu for arranging this. I did not know anyone from Chennai, but Ranga Krishna has so nicely arranged this.
Hare Krishna, குறிப்பாக நான் எனது நன்றியை ஆருத்தர் ரங்ககிருஷ்ண பிரபு அவர்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். ஸோ அவர் தான் வந்து என்ன இந்த வகுப்பிற்கு வந்து அழைத்திருந்தார். உங்களை எல்லாரும் பொதுவாக நான் முதல் முறையாக
சந்திக்கிறேன்.
Under one condition, I must have a first-class translator, and I'm very satisfied with Jivan Gorahari's service.
Thank you, Maharaj. Hare Krishna. Maharaj, enna solrarna enak na ore ore condition dhaan kudutha Ranga Krishna ku nalla ore tamilakam pandrathukku enak ore bhaktar venu nu keta adhe correct ah panitaar appdin Maharaj solra.
Yes, I also want to say you can stay in touch with me through Facebook and seminars, and my assistant Gokrishna, who has organized this, can send the details to Ranga Krishna Prabhu.
Sure, Maharaj.
Yes.
Sure, Maharaj. I'll get in touch with him and I'll take care of those things.
Yes. So
I'm extremely grateful. They are on behalf of the entire ISKCON Chennai and each and every devotee. There are almost 200 families watching this program right now. And each and every member is offering their prostrated obeisances unto you for giving such a value on the holy name. It's so beautiful with such nice examples. I can only say in Italy, Lobere Maraj.
Hare Krishna. Thank you, thank you. All the best from Germany, and continue your nice Krishna conscious practice. I have heard a lot of the Chennai devotees, and my obeisances to my very respected God brother, Banu, His Holiness Banu Maharaj. I'm a great lover of his translations and books. So don't forget to give my very humble, respectful obeisances to his lotus feet.
Yes. Sure, Maharaj, we'll do that. And also, we will keep requesting you for more visits. Please be merciful upon us.
Thank you, thank you, thank you. All the best, and Srila Prabhupada ki jai.
His Holiness Sachidananda Swami Maharaj ki jai.
Srila Prabhupada ki jai. Tai Gaurav Premanande.